செய்திக்காக யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகம் 20 அதிகாரம். ஒரு முக்கியமான ஒரு இறையியல் கொள்கையை இந்த பகுதி சொல்லுகின்றது. அதோடு கூட நீங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் 5 அதிகாரத்தையும் கையில எடுத்து வச்சுங்க. உபாகமம் 5 அதிகாரத்தையும் கையில எடுத்து வச்சுங்க. 231 பக்கம் உபாகமம், 95 பக்கம் வந்து யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகம். இதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மறுபடியும் உபாகமத்தினுடைய புஸ்தகம் 5 அதிகாரத்துல 5-6 வசனங்களை பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். திருப்பி 6 அதிகாரத்துல அதே 6 அதிகாரத்துல 4 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுதான் இவருடைய செய்தியினுடைய ஒரு தலைப்பாகவும் அந்த இதன் கீழாகவும் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது வந்து எல்லாருடைய மனதிலையும் ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குள்ளும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், நம்ம பிள்ளைகளுக்குள்ளும், நம்மளுக்கு பின்வரும் சந்ததிக்குள்ளும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக உன்னதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே கடவுளை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே கடவுள், வேற கடவுள் கிடையாது, ஒரே ஒரு கடவுள் தான். இதைதான் இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை கடவுளிடத்திலிருந்து பெற்று கொடுக்கிறார். பைபிள்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணம் இந்த 10 கட்டளை நம்ம சொல்றோமே, இந்த 10 கட்டளைகள் தான் கடவுளுடைய கையின் விரலினால் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டு, நியாயப்பிரமாணம் மாத்திரம்தான் கடவுளே கையில எழுதி நம்மளுடைய கையில கொடுத்து. வேற மற்ற புஸ்தகங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் பரிசுத்த மனிதர்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசி நம்மளுக்கு கொடுத்தது. இப்ப ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆப்ரஹாம் மூலமா கடவுள் அழைக்கிறார். இவர்கள் ஊர் என்கிற கல்தைய பட்டணத்திலிருந்து அழைக்கிறார். இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம ஊர் என்கிற கல்தைய பட்டத்துல அழைக்கிறப்ப ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், நல்லா புரிஞ்சுக்கங்க, கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனை கடவுள் கூப்பிட்டு, நீ வணங்குறதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி சொல்றார். அப்ப கடவுள் அவனுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். பொதுவாக மெதுவாக படிப்படியாக அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதை ஈசாக்குக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறான், அதை யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இது தொடர்ச்சியாக இப்படி வரும் பொழுது இவர்கள் 400 வருஷம் அடிமைகளாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்ப எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அந்த எகிப்தினுடைய அநேக காரியங்களையும் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். எகிப்தினுடைய தவறான போதனைகள் அவருடைய மனதிலே இருக்கிறது. இந்த இடத்திலே கடவுள் மோசையின் மூலமாக மோசையை அழைத்து முட்செடியில் இருந்து ஆண்டவர் முத பேசுறாரு. முத முத ஆண்டவர் மோசையிட்ட பேசுறார். மோசை வந்து ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அந்த ஓரை பருவத்திட்ட வந்து கொண்டிருக்கிறப்ப ஒரு செடி எரியுது. எரிஞ்ச உடனே இவன் பக்கத்துல போக பாக்குறான். பக்கத்துல போக பாக்குறப்ப அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அவன் பக்கத்துல போறப்ப, நில்லு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி கழட்டி போட்டோன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த இடத்துல தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிறார் மோசையின் இடத்துல, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்துகிறார். முதல் கடவுள் இருக்கிறார், அவர் இருந்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், அவர் இல்லாத ஒரு நேரம் இல்லை என்பது அந்த இடத்திலே முதல் முதலாவது வேதாகமத்திலே அறிமுகப்படுத்துகின்ற முதல் விஷயம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த மோசையினுடைய இந்த காலகட்டத்துலதான் வேதம் எழுதப்படுது. நல்லா புரிஞ்சு, வேதம் இப்பதான் எழுதப்படுது கிட்டத்தட்ட. வேதம் இப்ப இந்த மோசையின் யாத்திரையாகவும் 20 அதிகாரம் வாசிக்கிறப்ப 2400 வருடங்கள், உலகம் தோன்றி 2400 வருடங்கள் முடிவடைந்த பிற்பாடுதான் இந்த வேதம் எழுதப்படுது. மோசையின் மூலமாக நம் வேதம் எழுதப்படுது. மோசையின் மூலமாக வேதம் எழுதப்படுறப்ப ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், கடவுள் இருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயம். கடவுள் இருக்கிறார், அநேக நேரங்கள் நம்ம மறந்துடுறோம். கடவுள் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில் இல்ல. கடவுள் எங்கும் இருக்கிறார், கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை ஜனங்கள் இன்று மறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இவங்க எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்க எகிப்து தேசத்துல கடவுள் அவர்களை வச்சு தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். கடவுள் எப்படி மகிமையை வெளிப்படுத்துறாருனா, நான் ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கறத அந்த ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நீங்க முதல் முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யாத்திரையாக மத்தியின் புஸ்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வாதைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த 10 வாதைகளும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த 10 வாதைகளை நீங்க பார்க்கிறப்ப, அந்த 10 காரியங்கள் கடவுள் அவங்க செய்து, தான் கடவுள், நான் தான் கடவுள், என்னை தோற வேற யாரும் கடவுள் கிடையாதுங்கிறத ஆணித்தரமா சொல்லிக்கிட்டே வர்றாரு. முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கறத அங்க எகிப்து தேசத்துல இருக்கிறவர்களுக்கும் அங்கு கூடி இருக்கிற எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் கோசோ நாட்டுல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நான் தான் கடவுள் என்கிறத ஆணித்தரமாக அவர் சொல்லி காட்டுகிறார். முதலாவது 7:14 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தண்ணீரை ரத்தமாக மாற்றுகின்றார். 2:8 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தவளைகளை உண்டு பண்ணுகிறார். அப்படி தவளையை உண்டு பண்ணிட்டு அவர் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்று சொல்கிறார். கடவுள் எனக்கு ஒப்பான ஒரு கடவுள் வந்து உலகத்துல நல்ல மனசுல வச்சுங்க, நாம வணங்குற கடவுள் மட்டும்தான் கடவுள், வேற யாரும் கடவுள் கிடையாது. அது நல்ல மனசுல ஆழமா பதிய வச்சுங்க. நாம விசுவாசிக்கிற ஆண்டவர் ஒருவர், நல்ல திரும்ப சொல்ற கேட்டுங்க, ஒரே கடவுளை தான் நம்ம விசுவாசிக்கிறோம், ஒரே கடவுள். அப்ப அதை வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு வர்றாரு ஆண்டவர். அடுத்தது 8:16 பாத்தீங்கன்னா, பெண்கள் இப்ப இந்த ரெண்டு தண்ணிய வந்து ரத்தமா மாற்றுறான் மோசே. யாரும் மாற்றுறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மந்திரவாதிகளும் மாற்றுறான், தவளைகளை உண்டு பண்றான், மந்திரவாதியும் தவளையை உண்டு பண்றான். இப்ப 8:16 பெண்கள் உண்டாக்குறான், மந்திரவாதிகளால் செய்ய முடியாமல் போயிட்டு அவன் சொல்றான், மந்திரவாதி சொல்றான், இது கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய கரம் என்று சொல்லுகின்றான். அப்ப அவனால செய்ய முடியல. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் அந்த இடத்துல, நான் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, 8:21 பாத்தீங்கன்னா, வண்டுகள் வர்றப்ப அங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீங்க அந்த இடத்துல படிச்சு பாத்துக்கிட்டே வர்றப்ப, வண்டு வர்றப்ப அங்க பாகவுண்ட சொல்றான், கோசோ நாட்டுல வண்டு இருக்காது, எகிப்து தேசம் முழுசும் வண்டு இருக்குங்கிறார் ஆண்டவர். கோசோ நாட்டுல வண்டு இருக்காதுப்பா, எகிப்து தேசம் முழுசும் வண்டு இருக்கும் அப்படின்னு சொல்ற. 9:3 பார்க்கும் பொழுது, கொள்ளை நோய், இஸ்ரவேல்ல ஒருத்தம் கூட சாகிறது கிடையாது, இஸ்ரவேல்ல ஒருத்தம் கூட சாக மாட்டான். 9:9 பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, பூமி எங்கும் என்னை போல் ஒரு தேவன் இல்லை, பூமியில் எங்கும் என்னை போல் தேவன் வேறு ஒருவரும் இல்லை. என்னுடைய 9:16 சொல்றாரு, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கவும், என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நான் நிலைநிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, உலகம் முழுசும் நான் தான் கடவுள், என்னை தவிர வேற கடவுளே கிடையாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க ஆணித்தரமா. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம முழு விசுவாசமும் நம்ம முழு காரியமும் எல்லாமே தப்பா போயிடும். வேற கடவுள்லாம் கிடையவே கிடையாது, உலகத்துல வேற கடவுளே கிடையாது, ஒரே ஒரு கடவுள் தான், அந்த கடவுளை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது. இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணித்தரமா கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கவும், என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லுகின்றார். நல்ல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தவளை உண்டாக்குறார் ஆண்டவர். இஸ்ரவேல் தேசம் முழுசும் தவளையா இருக்கு, தவளை நிறைஞ்சு இருக்குது, அதாவது மஞ்சத்துலதான் தவளை இருக்கு. அவன் கூப்பிட்டு சொல்றான், இது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். கூப்பிடுறான், அவன் சொல்றான், மோசே சொல்றான், அவனை பார்த்து, பார்வனை பார்த்து சொல்றான், இந்த தவளை எப்ப இருக்கணும் எப்ப இல்லாம போகணும்னு நீ முடிவு பண்ணிக்க, நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு அது இல்லாம போயிருங்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, உன்னுடைய சாய்ஸ் தான் இது, தவளை இல்ல இருக்கணுமா இல்லையா, எப்ப இருக்கணும் எப்ப இருக்க வேணாம் நீ முடிவு பண்ணிக்கங்கிறான். அவன் சொல்றான், நாளைக்குங்கிறான், இப்ப நம்ம சொல்லல, நாளைக்குன்னு அவன் சொன்னான். அதனால அடுத்த நாள் தான் தவளை அவனை விட்டு இல்லாம போச்சு, அவனை விட்டு தவளை இல்லாம போச்சு. கர்த்தர் கர்த்தர் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார். அந்த இடத்துல ஒரு அழுத்தம் அங்க என்ன அப்படின்னா, நான் தான் கடவுள். நீங்க படிச்சு பாருங்க, அதை மெதுவா படிச்சு பாருங்க. நான் தான் கடவுள், என்னை தவிர வேற யாரும் கிடையவே கிடையாது. கடவுளுக்கு நிகரா வேற ஒரு கடவுள் சொல்றாங்களே, இன்னைக்கு எதுவுமே கடவுள் கிடையாது. நல்லா மனசுல வச்சுக்க, திரும்ப திரும்ப ஒருத்தர் மட்டும்தான் கடவுள், வேற யாருமே கடவுள் கிடையாது. அதனால அவர் சொல்றாரு 9:16, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். என் மூலமா முழு உலகமும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவர் சொல்றா. யாரு? எரிகோ மதில்ல இருந்த வேஷ்டி ராகாப் சொல்றா, உங்களை நினைச்சு எங்களுடைய இருதயம் கரைந்து போனது, உங்களை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம், என்ன பயம்? இவ்வளோ வாதைகள், இவ்வளோ வாதைகள், செங்கடல் பிளக்கப்பட்டது, மன்னா கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க எல்லாம் பயம் வந்துருச்சு. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். 9:18 கல்மலை, 9:18 கல்மலை உண்டாக்கிட்டு சொல்றாரு, பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். பூமி யாருடையது? கடவுளுடையது. நல்லா புரிஞ்சுக்க, இந்த வசனங்களை வந்து ஆழமா உள்வாங்கினீங்கன்னா அது புரியும். பூமி யாருடையது? கடவுளுடையது. 10:2, நான் எகிப்தில் நடப்பித்ததையும் அவர்கள் செய்த அவர்களுக்கு செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் செய்ய கடவா என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கம்ப்ளீட்டா உன் பிள்ளைங்க எல்லாரும் இதை கேட்கணும். அதுக்குதான் சொல்றேன், என்ன உன் பிள்ளைங்க கேட்கணும், நான் தான் கடவுள், என்னை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாதுங்கிறத மறந்துடாதீங்க. ஒருத்தர் தான் கடவுள், ஒன் காட். நான் என்ன விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற நீங்களும் நான் என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே கடவுளை விசுவாசிக்கிறோம், வேற கடவுள் இல்லை. அதுதான் அவர் சொல்ற. வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எரேமியா, நீ பைபிள் பரட்டம் வேணா, நான் சொல்லிட்டு வர வேணா, வசனத்தை குறிச்சுங்க. எரேமியா 10:10 சொல்றாரு, கர்த்தரே மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. ஒரே தேவன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்குது. உபாகமும் 6:4 சொல்லுது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். ஏசாயா 45:5 சொல்லுது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. திரும்ப சொல்லுது, நானாம் கடவுள், என்னை தவிர வேற யாரும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, Mark 12:29, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். வேதம் முழுசுமாக ரொம்ப கிளியரா சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் ஒருவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஆண்டவர் என்று கூறுகிறது. இந்த கடவுள் யாருங்க? ஒரே கடவுள்னு சொல்றப்ப இன்னொரு விஷயம் அங்க சொல்லப்படுகிறது. ஒரே கடவுள் அப்படிங்கிறப்ப அந்த ஒரே கடவுள் யார் அப்படின்னு சொன்னா, அவர் படைத்தவர். He is the creator of the universe. முழு உலகத்தையும் படைத்தவர் கடவுள். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம் 1:1 பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெளிப்படுத்தல் 4:11 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கணத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறன. இந்த ஒரே தேவனால இந்த முழு உலகம் படைக்கப்பட்டிருக்கு. நல்ல மனசுல வச்சுக்க, அந்த ஒரு தேவனால முழு உலகமும் படைக்கப்பட்டது. Romans 11:36 சொல்லுது, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த உலகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஒரு சாலிடான ஒரு விஷயம் அவங்க சொல்றாரு ஆண்டவர். உலகம் என்னது? நான் தான் படைச்சேன், நான் தான் கடவுள், என்னை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது. எனக்கு நிகரா ஒரு கடவுள்லாம் கிடையாது, எனக்கு நிகரா ஒரு கடவுளும் கிடையாது. இதை நீங்க நல்ல மனசுல வாங்கிருங்க, உள்ளுக்குள்ள முத புரிஞ்சுக்குங்க. ஒரே கடவுளை தான் நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் என்னுடைய விசுவாசம். இந்த திருச்சபையில இருக்கிற கிறிஸ்தவன்னு சொல்ற ஒவ்வொருத்தனுடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்னா, நான் ஒரே ஒரு கடவுளை தான் நான் விசுவாசிக்கிறேன், வேற எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 20:20 யாத்திராமம் 20:2 ரெண்டாவது கட்ட சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகியிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாது ஒரு சிருஷ்டியும் நீ தொழுது கொள்ளாத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத, எதுவுமே கடவுள் கிடையாது. மேல வானத்துல இருக்கிற நட்சத்திரம், சூரியன், சந்திரன், எவ்வளவு பேர் கும்பிட்றான்னு யோசிச்சு பாருங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை கும்பிடுவோம், அமாவாசை கும்பிடுவான், பௌர்ணமி கும்பிடுவான், இது கடவுள் கிடையாதுங்கிறார். பூமியில இருக்கிறது எந்த விதமான மிருகமும் கடவுள் கிடையாது. எந்த விதமான மரமும் செடியும் கொடியும் கிடையாது. எந்த விதமான மிருகமும் கடவுள் கிடையாது. எந்த மனுஷனும் கடவுள் கிடையாது. இன்னைக்கு கும்புறதெல்லாம் மனுஷனை கும்புறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, நீங்க அவனை பாத்தீங்கன்னா அவன் கருப்பு வேஷ்டி கட்டியிருந்தான், காவி வேஷ்டி கட்டியிருந்தான், அவனை சாமின்னு கூப்பிடணும் கிடையாது. நோ, புரியுதா? இதெல்லாம் படைப்பு, இதெல்லாம் செத்து போயிடும், இதெல்லாம் உசுரோடு இருக்காது, கடவுள் கிடையாது. பூமியின் கீழ் தண்ணீர் இல்ல, தண்ணீர் இல்ல, தண்ணீர்ல பாக்குற தண்ணியை கும்பிடறான், தண்ணியில இருக்கிற மிருக ஜீவன்களை கும்பிடறான், கும்பிடாத, இதெல்லாம் கடவுள் கிடையாது. என்ன எம்பசைஸ் பண்ற ஆண்டவர், இதெல்லாம் படைப்புப்பா, நீனும் படைப்பு, நானும் படைப்பு, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே படைப்பு. படைத்தவர் ஒருவர், அந்த ஒரே கடவுளை நீ விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இத்தனை வாதைகளையும் ஆண்டவர் செய்து காட்டி, அவர் சொல்றார் இவ்வளோ காரியங்களை செய்து காட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றார். இப்ப இவ்வளோ நல்ல கவனிச்சிக்க, லிசன், எகிப்து தேசத்துல இவ்வளவு வாதைகள் நடந்துச்சு, நடந்து முடிச்சு உங்களை அங்க பஸ்காவை கொண்டாடி சங்காரதூதன் எல்லாரையும் சங்கரித்து பின்னால அவங்களை அங்கேருந்து ஆண்டவர் வெளியே நடத்தி வர்றாரு. நடத்தி வந்து எங்க கொண்டாடுறாருன்னா செங்கடலுக்கிட்ட கொண்டாடுறாரு. செங்கடல் வந்து ரெண்டா பிளக்கப்படுது. நல்ல கவனிங்க, செங்கடல் ரெண்டா பிளந்து அவ்வளோ ஜனங்களும் அந்த செங்கடல் வழியா உள்ளுக்குள்ள வர்றாங்க. அதாவது அந்த செங்கடல் பிளக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் கீழ்காற்ற அனுப்பிச்சு இந்த கிட்டத்தட்ட 600,000 புருஷர்கள், இது இல்லாம பெண்கள், பிள்ளைகள், ஆடு மாடு, இது இல்லாம அவங்க கூட இருந்தவனுங்க நிறைய பேர், இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாதவங்க இவ்வளோ பேரும் இந்த செங்கடலுக்குள்ள கடந்து வர்றான். நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வுங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உலகத்துல இதுவரைக்கும் அற்புதம் நடந்ததே கிடையாது, இது மாதிரி அதிசயம் நடந்ததே கிடையாது. விட்னஸ், விட்னஸ்னா எவ்வளவு பெரிய விட்னஸ் அப்படின்னு சொன்னா 600,000 புருஷர்கள் விட்னஸ் இருக்கு. என்னத்துக்கு? செங்கடல் பிளந்ததுக்கு 600,000 புருஷர்கள் விட்னஸ் உள்ளுக்குள்ள கடந்து வர்றான். வெளியில வந்தா அவ்வளோ பேரும் சந்தோஷமா கர்த்தர் பரிசுத்தரன் சொல்லி ஆடல் பாடி துதிக்கிறான், தேவனை வணங்குறான். எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செத்த 2-3 நாள்ல அங்க பாத்தீங்கன்னா தண்ணி கசப்பா இருக்கு, முறுமுறுக்கிறான். திருப்பி தண்ணீரை மதுரமா மாற்றி காட்டுற, காட்டிட்டு இவங்களை கொண்டாந்து அப்படியே சீனாய் மலையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டிட்டு ஒரு சொல்றாரு, உங்களுக்கு காணான் தேசத்தை தரப்போறேன், தரப்போறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்க, உன்னை சுத்தி இருக்கிறவன் அவ்வளவு பேரும் விக்கிரக ஆராதனைக்கா, இவ்வளவு பேரும் பல தீப வணக்கம் உடையவன். உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன், நல்லா தெரிஞ்சுக்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே கடவுள். ஒரே கடவுள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கேட்டிருக்கீங்களா, ஏன் ஒரு கடவுள், ஏன் வேற கடவுள் கிடையாது? இப்ப எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பல தெய்வ வணக்கத்தை வணங்குறாங்களே. இப்ப யாத்ரியாகமம் 20-ஆம் அதிகாரத்துல சொல்லி முடிச்சிட்டு திருப்பி உபாகமம் 5-ஆம் அதிகாரத்திலையும் மறுபடியும் நினைவுபடுத்துறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேலை கீழ் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் சொல்லி சொல்றாரு. என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப இதான் கொள்கை, இதான் இந்த டாக்டரினல் பாயிண்ட் வந்து சொல்றாரு. ஒரே கடவுளை தான் நீ வணங்கணும், ஒரே கடவுளை தோத்து நீ வேற எதையுமே வணங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா உற்று யோசிச்சு பாருங்க. கடவுள் நியாய, அதாவது 10 கட்டளையில முதல் கட்டளை ஒரே கடவுள்ங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வெளியே வந்த உடனே அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில வந்ததுல இருந்து மோசையினுடைய நாட்கள், யோசுவாவினுடைய நாட்களுக்கு பின்னால் அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒவ்வொரு தவறும் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரே தேவனை விட்டுட்டு பல தெய்வ வணக்கத்துக்கு உள்ளாக சென்றார்கள். ஒரே கடவுளை வணங்குறதை விட்டுட்டு பல தெய்வ வணக்கத்துக்கு மறுபடியும் சென்றார்கள். நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்துல பார்க்கலாம், ராஜாக்களினுடைய புஸ்தகத்துல பார்க்கலாம். தொடர்ச்சியா ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க விக்கிரகத்தை வணங்கி வர்றப்ப அந்த ஒரே கடவுளை விட்டுட்டு வணங்குறப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அங்கு அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், அங்கு ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள். அவர்கள் 10 தேசமா பிரிஞ்சு போய் 10 தேசமும் ஒன்னும் இல்லாம, இஸ்ரேல் ஒன்னும் இல்லாம போச்சு. அடுத்தது மறுபடியும் யூதா தேசமும் மறுபடியும் ஒன்னும் இல்லாம போச்சு. நல்லா மனசுல வச்சுங்க, இதுதான் அந்த யூத சரித்திரம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரே தேவனை வணங்காமல் போன பொழுது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் கடவுளை விட்டு பிரிந்து போனார்கள். எல்லாம் புரிஞ்சுக்க, ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள், கடவுள் விட்டு பிரிஞ்சு போயிட்டான், கடவுளுடைய சாபத்துக்குள்ளானா, கடவுளுடைய வார்த்தைக்கு சரி கொடாமல் போனான், மறுபடியும் அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்படுறாங்க. நல்லா திரும்ப புரிஞ்சுக்க, மறுபடியும் அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள வர்றாங்க. ரோம சாம்ராஜ்யத்துல எஸ்ரா நெகேமியாவினுடைய நாட்கள்ல மறுபடியும் தேவாலயமும் சுவர்களும் கட்டப்பட்டு மறுபடியும் அவர்கள் தேவனை ஆராதிக்க வராங்க. நல்லா திரும்ப புரிஞ்சுங்க, அவங்க மறுபடியும் ஒரு நாளும் அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ளாக செல்லவில்லை. ஆனா அந்த 400 வருஷ இடைவெளியில நீங்க பார்க்கும் பொழுது மறுபடியும் உற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரே கடவுளை என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய சுய கிரியையினால கடவுளை மறுபடியும் மட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தாங்க கடவுளை அடைய முடியுங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக வந்தார்கள். அப்பதான் இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள வர்றார். நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது மத்தையும் 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பிசாசு சோதிக்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி செய்யும். நீ தேவனுடைய குமாரனை ஆனால், மறுபடியும் சொல்றான், தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். திருப்பி சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் நீ சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளும். எல்லாத்துக்கும் பதில் ஆண்டவர் சொல்றாரு. வேதத்தில இருந்து சொல்றது மாத்திரம் கிடையாது, நான் தான் கடவுள், ஆராதனைக்குரியவர் நான் தான், என்னை தவிர வேற யாரையும் நீ ஆராதிக்க கூடாது, என்னை தவிர உனக்குள்ள வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. பிசாசிட்ட சொல்றார் ஆண்டவர், நான் தான் கடவுள், நான் தான் உன்னை படைச்சது, நான் தான் ஆராதனைக்குரியவர், என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடுப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் அங்க பார்க்கும் பொழுது 5 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் எடுத்துங்க என்னோடு கூட. இப்ப வாங்க 5 அதிகாரத்துல 17 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 5:17 பார்க்கும் பொழுது, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அழுத்தமாக அங்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஒருத்தர் தான் கடவுள், நான் நியாய பிரமாணத்துல சொன்ன அதே ஆண்டவர், அந்த கடவுளை தோற்று வேற யாரையும் நீ வணங்க கூடாது. மறுபடியும் ஆண்டவர் சொல்லக்கூடியது, எப்ப நீ ஒரே தேவனை வணங்காம போறியோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிவினை வரும், அந்த இடத்துல பிரிவினை வரும், அந்த இடத்துல பிரிவினை. இதன் அடிப்படையில தான் முழு வேதத்தை நீங்க பார்க்கணும், இதன் அடிப்படையில தான் நீங்க முழு வேதத்தை நீங்க சிந்திக்க முடியும், இதன் அடிப்படையில தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், இதன் அடிப்படையில தான் நீ எதுனாலும் செய்ய முடியும். இப்ப ஒரு விஷயம் அங்க நிலைநாட்டுகின்ற ஒரு விஷயம், ஒரே கடவுள் அதுதான் விஷயம், என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அந்த ஒரு கடவுளை தவிர்த்து நீ வேற என்ன செஞ்சாலும் அவ்வளவும் தவறு. இந்த பிரின்சிபிள் வந்து பேசிக் பிரின்சிபிள் தான், இந்த பிரின்சிபிள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரே கடவுள். அதனாலதான் ஆண்டு உலகத்தை படைக்கிறப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரே ஒரு மனைவியே வளம், த பிரின்சிபிள். கடவுள் ஒருத்தர், கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஆதாம் குடும்பம் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கடவுள் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் செய்யும் பொழுது முதல் முக்கியமான ஒரு காரியம், ஆதாமுக்கு ஒரே ஒரு மனைவியை உண்டு பண்ணி கொடுக்கிறார். இதுதான் பிரின்சிபிள். எங்க ஒரே தேவனை வணங்காதவர்கள், பல தெய்வ வணக்க வழிபாடு கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே மனைவிக்கு உண்மையா இருக்க முடியாது. அதான் கொள்கை. கடவுள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உண்டாகி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல கூட சொல்றார் ஆண்டவர், நான் ஆதியில அப்படி இல்லை, இவன் கொள்பான் கொடுத்து மனைவியை தள்ளிவிட பார்த்தான், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், நான் ஆதியில சொன்னது ஒண்ணுதான், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. திரும்ப சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஏன் பிரிவினை வருது, ஏன் தவறான காரியங்கள் வருது? கடவுள் தனது கொள்கைகள்ல ஒரு விதமான மாற்றத்தையும் ஒருபொழுதும் கொண்டது கிடையாது. என்னைக்கு அந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட முதல் கட்டளையை நீ மீறியோ, முழு 9 நீ மீறிட்டேன்னு அர்த்தம். ஆகவே நீ பாவம் செய்யறேன்னு அர்த்தம். இப்ப நீ எப்படி பாவம் செய்யற அப்படின்னு சொன்னா, ஒரே தேவனை நீ வணங்காம போனா முழுவதுமாக நீ தவறு செய்ய ஆரம்பிக்கிறாய், முழுவதுமாக. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், பிசாசு செய்கின்ற மிக முக்கியமான ஒரு தந்திரம் என்னங்கிறத நீ உற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னைக்கு மனுஷன் கடவுள் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு வேற விதமா சிந்திக்கிறானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில பிரச்சனை, அவன் வாழ்க்கையில தோல்வி. ஒரே கடவுளோடு இருக்கும் பொழுது, ஒரே தேவனை வணங்கும் பொழுது, ஒரே தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, ஒரே தேவன் சொல்வதை கேட்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள போனாங்களோ, அன்னையிலேந்து அவங்க வாழ்நாள் முழுசும் அவங்க அனுபவித்தது முழுவதுமாக துன்பமும் துக்கமும் உபத்திரமும் மாத்திரம்தான். இன்னைக்கு கடவுள் நியமித்த ஒரே கொள்கையை நம்ம பின்பற்றாம போறோமோ, அன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் நிம்மதியும் இருக்காது. அதுக்குதான் கடவுள் ஆரம்பத்திலே உண்டாக்கி கொடுக்கிற ஆண்டவருக்கு தெரியாதா, இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்துமா, மூணு பொண்டாட்டி பத்துமான்னு அவனுக்கு அவருக்கு தெரியும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அந்த ஒருத்தனுக்கு தான் நீ, அந்த ஒருத்தனுக்கு தான் அந்த ஒருத்தி உண்மையா இருக்கணும், அந்த ஒருத்தி அந்த ஒருத்தனுக்கு தான் உண்மையா இருக்கணும். இதுதான் அடிப்படை வேத கொள்கை. இதுல எந்த விதமான மாற்றமும் இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில சமாதானத்தை குலைச்சிடும், அது உன் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்காது, அது உன் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஒன்னஸ் போயிடும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது. அநேக நேரத்துல வேதத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் போய் சாராளுடைய சாராளை விட்டுட்டு ஆகாரம் கொண்டுட்டு வந்தவன அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இருந்துச்சா? அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள், அவன் மனசுல நிம்மதி இல்லை, அவன் போராடி கொண்டே இருந்தான். என்னைக்கெல்லாம் இப்படி வழி விலகி போனாங்களோ, என்னைக்கெல்லாம் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குதோ, அந்த தவறுகள் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டு இருந்தா ரெண்டு ரெண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஒன்னுட்ட உண்மையா இருக்க முடியாது. அதான் வேத கொள்கை. நேரத்தை கொடுக்க முடியாது, நேரத்தை கொடுக்க முடியாது, உன்னுடைய உழைப்பை கொடுக்க முடியாது, சேர்ந்து வேலை செய்ய முடியாது, சேர்ந்து இணைஞ்சிருக்க முடியாது. உன்னுடைய செல்வம் போயிடும், உன்னுடைய நேரம் போயிடும், உன்னுடைய உழைப்பு போயிடும், உன்னுடைய நிம்மதி போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன் ஒரே கடவுளை வணங்குறோம் புரியுதா? ஏன் ஒரே கடவுளை வணங்குறோம் புரியுதா? தப்பா நினைக்காத, உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, உன் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, காரணம் நீ ஒரே தேவனை வணங்காததுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் விழுந்து போனான், பாவத்துல விழுந்து போனான், விழுந்து போனப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. யோவான் 17 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 17 அதிகாரத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 17 அதிகாரத்துல ஒன்றான மெய்தீபமாகிய உண்மையும், மூணாவசனம், ஒன்றான மெய்தீபமாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். இப்ப நியாயப்பிரமாணத்தை மனுஷனால கை கொள்ள முடியல, நல்லா கவனிச்சு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை மனுஷனால கை கொள்ள முடியல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, ஒன்றான மீதீபமாகிய என்னையும் உண்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். உன் வாழ்க்கையில நித்திய ஜீவன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிவதின் மூலமாக. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக கன்னிமரியாளின் வயிற்றிலே வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாம்சத்துல செய்ய முடியாத தேவனை செய்யும்படி பாவ மாம்ச சாயலாக அவர் வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். 17 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தார். அவர் அங்க ஜெபம் பண்றதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க 17 அதிகாரம் 8 வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 11 வசனத்துல சொல்றாரு, அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கவும். அவர்களில் 21-22 வசனத்துல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். பாருங்க, பைபிள் முழுசு இந்த ஒன்னஸ் மத்தி தான் பேசிட்டே இருக்கு. ஒன்னா இருக்கணும். ஏன் இன்னைக்கு ஒன்னும் இல்லை? ஏன் ஒற்றுமை இல்லை? நல்ல கவனிய, ஒரே கடவுளை வணங்காததுதான், ஒரே கடவுளை வணங்காததினுடைய விளைவு இன்னைக்கு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையே கிடையவே கிடையாது, ஒற்றுமை கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்து என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அவங்க ஒற்றுமையா இருக்கணும், நம்ம போல ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறாரு பிதாவன். நல்ல கவனிச்சு பாருங்க, பிதாவான கடவுளுடைய சிந்தனை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனையா இருந்துச்சு. என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரத்துக்கு எடுத்துக்கலேன். யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் ரொம்ப முக்கியமான சில வசனங்களை பாருங்க. 12 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, 49வது வசனம் 50வது வசனத்துல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா சொன்னபடியே நான் பேசுவேன். என்ன கடவுள் சொன்னாலும், அதாவது ஒன்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இதுதான் அவன் சீர்குலைக்க பார்க்கலாம். பிசாசு கல் அப்பமாக்குங்கிறான். பிதா சொல்லியிருக்கிறாரு, இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, கீழே குதிங்கிறான், முடியாதுன்ட்டாரு. என்னை பணிந்து கொள்ளுங்கிறான், முடியாதுன்ட்டாரு. ஏன்னா அதெல்லாம் பிதா சொல்லல. இந்த பிளான் ஒரே கடவுள், அந்த ஒரு கடவுள் இந்த உலகத்துல ஒரு திட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி தான் அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த திட்டத்துல நம்ம அந்த திட்டத்தை சரியா புரிஞ்சாதான் நம்ம வாழ முடியும். இது கடவுளே அதை செய்து காட்டுறார். அவர் பிதாவினுடைய சித்தத்தை தான் அவர் செய்யறார். அவர் சொல்ற ரொம்ப கவனிச்சு பாருங்க, நம்ம எப்படி விசுவாசிக்கணும், ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம், அந்த தேவன் திருத்துவராக இருக்கிறார்னு விசுவாசிக்கிறோம், அந்த தேவன் பிதாவான கடவுள்னு சொல்லி விசுவாசிக்கிறோம், ரெண்டாவது குமாரனும் கடவுள்னு சொல்லி விசுவாசிக்கிறோம், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரும் கடவுள் விசுவாசிக்கிறோம், மூணு பேரும் கோ ஈக்குவல்னு விசுவாசிக்கிறோம். அவங்க மூணு பேருக்குள்ள இருந்த ஐக்கியம் ஒற்றுமை ஒரு நாளும் குலைக்கப்படாதபடிக்கு அந்த மூவரும் ஒரே நோக்கத்துக்காகவே வாழ்ந்தார்கள். அந்த ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரட்சிப்பின் திட்டம், அந்த ரட்சிப்பின் திட்டத்துல ஏதாவது ஒண்ணு குழஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா முழு ரட்சிப்பின் திட்டமும் குழஞ்சு போயிடும். அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வா அப்படிங்கிறான். தேவனுடைய குமாரனை ஆனால் நீ கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வந்தா என்ன நடந்திருக்கும், அந்த கோல் லாஸ்ட் கோல் நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போயிருந்திருப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சிங்கிள் மைண்டட்னஸ் இருந்துச்சு, ஒரே சிந்தனை இருந்துச்சு, ஒரே எண்ணம் இருந்துச்சு. அந்த ஒரே எண்ணத்துல இருந்து அவங்களை யாரையுமே மாற்ற முடியல. திருப்பி என்னோடு கூட 16 அதிகாரத்துக்கு வாங்க, யோவான் சுவிசேஷத்துல பாருங்க, 16 அதிகாரத்துக்கு வாங்க. அவர் சொல்றாரு 13 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் 16:13 பார்க்கும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், யாரு பரிசுத்த ஆவியானவர், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யாரும் சுயமா பேச மாட்டா, பரிசுத்த ஆவியானவரும் சுயமா பேச மாட்டார். அங்க ஒன்னஸ் ஒன்னஸ் சிங்கிள் மைண்டட்னஸ், ஒரே சிந்தனை தான், ஒரே சிந்தனை தான், ஒரே லட்சியம் தான், ஒரே ஒரே கோல். இன்னைக்கு கடவுள் உங்களை என்னையே ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒரே தேவனை வணங்காததினுடைய விளைவு, இல்லாட்டி அந்த ஒரே தேவன்கிறத புரிந்து கொள்ளாததினுடைய விளைவு தான் அநேக இடர்பாடுகள், அநேக சிந்தனைகள்ல வேறுபாடான கருத்துகள். இப்ப பிசாசு என்னத்தை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல பிரிவினையை கொண்டுட்டு வரலாம். பிசாசு என்ன செஞ்சு வரான் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல ஒற்றுமையை குலைக்கிறான். ஒரு கேள்வி இதுதான், இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆகிய நீங்களும் நானும், கணவன் மனைவின்னு சொல்லி கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் ஒற்றுமையா இருக்கிறோமா? ஒற்றுமைனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒற்றுமை அப்படின்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். இருதய பூர்வமாக, மனரீதியாக, உள்ளான மனிதனுக்குள்ளாக எங்க ரெண்டு பேருக்குள்ள வேற சிந்தனையும் கிடையாது. எனக்கு என்னுடைய கணவன், எனக்கு என்னுடைய மனைவி, இதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. இதைதான் திருமண ஒப்பந்தத்துல நம்ம பண்றோம். திருமண ஒப்பந்தம் மறந்து போயிடும், திருமண ஒப்பந்தத்தை மறந்து போயிடும். திருமணம் செய்யும் பொழுது மனைவியும் கணவனும் ஒப்பு கொடுக்கிறப்ப, மனைவி ஆகிய நான் புருஷனாகிய உனக்கு வாழ்விலும் தாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உனக்கு உண்மையா இருக்க, உண்மையா இருக்கிறியா? இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல புருஷன், நீ உண்மையா இருக்கிறியா? அநேகர் இல்ல, ஏன் இல்ல? ஒரே கடவுளுங்கிறத நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. அந்த ஒரே தேவனுங்கிற அந்த சிந்தனை உனக்குள்ள இருந்தாதான் உன் வாழ்க்கை முழுசுமே மாற்றம் ஏற்படும். அந்த அந்த ஒரு சிந்தனை இல்லாததுனாலதான் இன்னைக்கு அந்த ஒரே கடவுளை வணங்குறப்ப உன்னை தாழ்த்தி உன்னைய அர்ப்பணிச்சு நான் வணங்குறது ஒரே தேவன், ஒன் காட். அவர் தான், அவரை தான் விசுவாசிக்கிறேன். அவரை தவிர நான் வேற யாரையும் நான் விசுவாசிக்கல. அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்! அவர் மகா மேன்மையான தேவன். இன்னைக்கு இன்னைக்கு இடங்கள்ல குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரே தேவனை வணங்காததுதான், அந்த ஒரே தேவனுக்கு உண்மையற்று இருப்பதுதான். அதுதான் ஆராதனையினுடைய முக்கியத்துவம். ஆராதனையினுடைய முக்கிய போய் சர்ச்சுக்கு எதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுங்க, நீ இஷ்டத்துக்கு வர்றதுக்குலாம் இந்த சர்ச்சு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. நீ நினைச்ச மாதிரி வரதுக்கு இது கிடையாது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கடவுளை அவமானப்படுத்துற, கடவுளை அசிங்கப்படுத்துற, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யற. இது நீ ஒரு நேரம் தவறாமையே நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தையும் மரியாதையும் கொடுக்கலங்கிறதுக்கு இது ஒண்ணு போமோ, வேற எதுவுமே தேவை கிடையாது. He is a God of perfect God. அவர் பூரணமான தேவன், அவர் மகிமை உள்ள தேவன், அவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், அவருடைய சிந்தனையினால நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே தேவனுக்கு நான் எந்த அளவுல நான் வந்து கவனமா இருக்கணும், அந்த ஒரு தேவனை நான் மகிமைப்படுத்துவதில் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்றாரு அவர். அந்த கட்டளையிலேயே சொல்றாரு, இந்த கட்டளையில முதல் கட்டளை சொல்லிட்டு திருப்பி நாலாவது கட்டளையில சொல்றப்ப சொல்றாரு, கத்தருடைய நாள் இது, ஆறு நாள் நீ வேலை செஞ்சுக்க, ஒரு நாள் இது கத்தருடைய நாள், கத்தருடைய நாள்ல உனக்கு சொந்த பேச்சை பேசாத, உன் சொந்த வேலையை செய்யாத, முழுசும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நீ முத கட்டளையை மீறிட்டினா அடுத்த எல்லா கட்டளையும் நீ மீறுவ. முத கட்டளையை மீறினவன், அனைத்து கட்டணையும் மீறினவன், அனைத்து கட்டணையும் மீறினவன் ரட்சிக்கப்படாதவன். Are you saved? The question is this. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ இந்த தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறியா? இந்த தேவனை நீ மரியாதையா நினைக்கிறியா? இந்த தேவன் நீ படைத்தவருங்கிறத நினைக்கிறியா? இந்த சிந்தனை உனக்குள்ள வருதா? ஏன் வரல? ஏன் வரல? இன்னைக்கு வராது, வரமாட்டே இது. இன்னைக்கு அநேக நேரங்களில் இது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இல்லாம போய் எல்லா இடத்துலயும் பிரிவினை. பாவத்தினால குடும்பம் பிரிக்கப்பட்டு போச்சு, பாவத்தினால குடும்பம் உடைக்கப்பட்டு போச்சு, பாவத்தினால குடும்பம் சீர்குலைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா நீங்க பைபிள் என்னோட கூட மறுபடியும் வாங்கினேன், என்னோட கூட திருப்பி யாத்ரையாமத்தினுடைய புஸ்தகம் 20-ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவங்க ஒரு அழகான சில விஷயங்கள் அங்க சொல்லப்படுகின்றது. அவர் சொல்ற இந்த ஒன்னஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ், அது ஃபேமிலியில, சர்ச்சில், சமூகத்துல இது எப்படி இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. குடும்பத்துல சமூகத்துல எப்படி இருக்கணுங்கிறத சொல்றாரு. அவர் சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா 17-ஆம் வசனம் 20:17 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயா. பிறனுடைய வீட்டை இச்சிக்காத முத விஷயம். அடுத்தது சொல்றாரு, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாய். எதையும் நீ இச்சிக்க கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்துதான் நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்படாததுல நீ சந்தோஷமா இருந்தீனா உன்னுடைய அந்த ஒரே தேவனை நீ ஆராதிக்கலங்கிறது அர்த்தம். அந்த ஒரே தேவனை நீ ஆராதிக்காம போறதுக்கு காரணம் என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்ற ஆண்டவர். ஏன் இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னா, குடும்பம் உடைக்கப்பட்டதுக்கு எனக்குரியதில் நான் திருப்தியாக இல்லாமல் நான் பிறனுக்குரியதில் வாஞ்சிக்கிறேன். எப்பொழுதும் என் பாருங்க, வேலை செய்யறப்ப நல்லா கவனிச்சுங்க, வேலை செய்யறப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது, திருடி சம்பாதிக்க கூடாது, பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. எப்ப திரும்ப அது வரும்? ஒரே தேவனை நீ வணங்குறப்பதான் வரும். இல்லாட்டி வராது. அங்க உடைக்கப்பட்ட வாழ்க்கை இந்த இடத்துல ஆண்டவர் அதுக்காக சொல்றார், ஒரே குடும்பம். அந்த இடத்துல நீ குடும்பம் உடைக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு நீ உழைக்கிற காசெல்லாம் யாரோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நீ உழைக்கிற காசு தவறான முறையில செலவு பண்ணிட்டு இருக்க, நீ உன்னுடைய நேரங்கள் எல்லாம் தவறான முறையில செலவாக்கப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய நேரம் வீணாக்கப்படுது, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாம் வீணாக்கப்படுவதற்கு முதல் முக்கியமான காரணம் நீ ஒரே தேவனை நீ வணங்காததே. வேற எதுவுமே கிடையாது. நோ அதர் ரீசன்ஸ். இப்ப என்ன ஆச்சு? பாவம் வந்துச்சு, நியாயப்பிரமாணத்தை மீறினா. இவருங்க அந்த இடத்துல அந்த ஜெனிசிஸ் நீங்க பாக்குறப்ப 3-ஆம் அதிகாரத்துல பார்க்கிறப்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த இடத்துல கடவுள் சொல்லிட்டாரு, இதுதான்ப்பா உலகம், இதுதான் நீ வாழ போற, இதுதான் இருக்க போற, உனக்கு உரியதெல்லாம் இங்க இருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கு. அப்படி சொல்ற, இந்த பழத்தை சாப்பிடும்னாலே நீ சாகவே சாவே சொல்லிட்டாரு. இந்த பழத்தை நீ சாப்பிட கூடாது. இப்ப என்ன இது, என்ன லிசன் பண்ணல? இவருதான் எல்லாமே படைச்சாரு, இவருதான் எல்லோடையது, இவருக்குதான் நான் செவி கொடுக்கணும், இவரை தவிர நான் வேற யாருக்கும் செவி கொடுக்க கூடாது அப்படிங்கிறப்ப என்ன அவளுக்கு திருப்தி இல்லை? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து திருப்தி இல்லை, அவ்வளவும் இருந்து திருப்தி இல்லாம பிசாசுக்கு செவி கொடுத்தான். சோ தேர் இஸ் எ ஸ்பிளிட். அங்க பிரிவினை வந்துச்சு, உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவ சூழ்நிலையில இன்னைக்கு முழு உலகமும் இருக்கு. பிரிவினை குடும்பத்துல, பிரிவினங்க இன்னைக்கு குடும்பத்துல, அதாவது நிறைய பேரு நிர்பந்திக்கப்பட்டு ஒன்னா இருக்கும். கணவன் மனைவி வேற வழி கிடையாது, வெளியில போனா அசிங்கமா பேசிடுவான், வெளியில போனா சமூகத்துக்கு தெரிஞ்சு போயிடும், அசிங்கம். ஆகவே எனக்கு வேற வழியே கிடையாது, கோபம் இருக்கோ நான் வழியே ஒன்று தாங்க வாழ்றேன், சந்தோஷமாலாம் இல்லைங்க, வழி கிடையாதுங்க, விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். யோ இல்லைங்க, அது அசிங்கப்பட்டுறதுனால நான் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன், இல்லாட்டி நான் போயிருவேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ ஒரே கடவுளை வணங்காத, ஒரே கடவுளுக்கு நீ செவி கொடுக்காத, உன் வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷம் வரவே வராது. எப்போ உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும் தெரியுமா? ஒரே தேவனை நீ வணங்கும் பொழுது. நீ சமூகத்துல பிரிக்கப்பட்டு இருக்கணும். சமூகம் ஆண்டவர் நல்லா கவனிச்சு பாருங்க, என்னோட கூட அப்போஸ்தலர் 17 வாங்க, பக்கம் 188 பக்கம், 188 பக்கம் புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்றாரு, 24 வசனம் பாருங்க, 24-25 வசனத்தை பாருங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை அப்படி சொல்றாரு. அடுத்தது எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்தவர் அவர், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அவர் தான் கொடுத்தார். எல்லாருக்கும், எல்லாரும் ஒண்ணு, திருப்பி அகைன் ஒன்னஸ், எல்லாரும் ஒண்ணு. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ஒரே தேவனால படைக்கப்பட்டவர்கள், வேற யாராலையும் படைக்கப்படல, ஒரே தேவனால் படைக்கப்பட்டவர்கள். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார். எல்லாரும் ஒரே ரத்தம் தான் எல்லாருக்குள்ளையும். இன்னைக்கு பிரிமனை என்னது? இன்னைக்கு ஜாதி கோயில் இருக்கா இல்லையா? ஜாதி முக்கியப்படுத்தப்படு, இதானே பிரிவினை. இன்னைக்கு பிரச்சனை என்னங்க? இன்னைக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு சமூக பிரச்சனை என்ன? ஜாதி தாங்க சமூக பிரச்சனை. நீ ஒரே தேவனை வணங்க, நீ நான் எல்லாரையும் ஒன்னா நினைப்போம், எல்லாரும் கடவுளால படைக்கப்பட்டவன் நினைப்போம், எல்லாரும் தேவசாயில படைக்கப்பட்டிருக்கான்னு நினைப்போம். ஏன் இன்னைக்கு அப்படி என்னால நினைக்க முடியல? ஜாதியினால பகுக்கப்பட்டிருக்கு, ஜாதி கோயில்கள் இன்னைக்குள்ளாக இருக்கிறது. இன்னைக்கு நாட்டுல என்ன பிரச்சனை? நாட்டுல என்ன பிரச்சனை? நம்ம என்ன சொல்றோம்? இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் யாவரும் ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த ஓத் எடுக்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம் என்ன சொல்றான், கிறிஸ்தவன் என்ன சொல்றது, இந்தியா என் தாய் நாடு நான் சொல்றேன், இந்தியர் யாவரும் ஒருவர், இந்த கான்ஸ்டிடியூஷன் அபாலிஷ் பண்றான். கான்ஸ்டிடியூஷன் போச்சு இன்னைக்கு. இன்னைக்கு வேதத்துல கான்ஸ்டிடியூஷன் உடைக்க பாக்குறோம். இன்னைக்கு வேத கான்ஸ்டிடியூஷன் என்னது? முழு உலகமும் ஆளப்படுவது 10 கட்டளையினால ஆளப்படுது. முழு உலகத்தையும் தேவன் ஒன்றிணைப்பது இந்த 10 கட்டளையினால. அந்த 10 கட்டளைங்கிறது ஒரே தேவன்ல முதல் அடிப்படை கொள்கை அதுதான். அந்த அடிப்படை கொள்கையை நீ என்னைக்கு நீ மாறுறியோ, என்னைக்கு நீ மாத்துறியோ, அன்னைக்கு உன் வாழ்க்கையில சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, பிரிவினை தான். ஒன்றிணைக்கவே பட முடியாதுங்க, ஒன்றிணைக்கவே பட முடியாது. இன்னைக்கு ஒரே கடவுளுங்கிற அந்த சிந்தனைக்குள்ள நீ வல்லையோ, ஒன்றிணைக்கவே பட முடியாது. இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கும், சமூகத்துல எல்லாரும் பிரிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு வேதனையான விஷயம், மனுஷன் மனுஷன் சொல்லவே முடியலங்க. நான் மனுஷன், ஏத்துக்கிறீங்களா? என்ன ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க. நான் இந்த ஊர்ல தாங்க பிறந்தேன், நீ இந்த ஊர்ல பிறந்தவனா நீ உன ஏத்துக்க முடியாது. இல்லங்க, இந்தியா என்னுடைய நாடுங்க, இந்தியாலாம் நீ பிறந்திருந்தாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது, நீ இங்க இருந்து வெளியே போயிரு. மனுஷனையும் மனுஷனா பார்க்க முடியாது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்க ஒழுங்கா இல்ல. கிறிஸ்தவன் எல்லாம் ஜாதி பார்த்துட்டான். கிறிஸ்தவன் எல்லாரும் ஒன்று எல்லாம் இலக்கரிச்சு போயிட்டான், கேவலப்பட்டு அழிச்சுட்டான். சமூகம் அழிஞ்சு போச்சு. மனுஷனை மனுஷன் கொள்றான், நிம்மதியா வாழ முடியல, பயமா இருக்கு. வெளியில போனா என்னை அடிச்சிருவானோ, என்னை விரட்டிடுவானோ, எனக்கு இந்த நாடு சொந்தமோ, எனக்கு இந்த நாடு சொந்தம் இல்லையோ, நான் எங்க போவேன்? எங்க, நான் இந்த ஊர்ல தானே பிறந்தேன், நான் இந்த ஊர்ல தானே பிறந்தேன். என என்ன இந்த ஊர்க்காரன் இல்லை, நீ எப்படிங்க சொல்ற? இத்தனை வருஷமா, 40 வருஷமா 50 வருஷமா இந்த ஊர்ல இருந்தேன், என்ன இல்லைங்கிறிய? என் சகோதரன் அங்க கூட பிறந்திருக்கானே, ஒரு இஸ்லாமோ, ஒரு இந்துவோ, ஒரு பிராமணனோ, யாரோ, எல்லாருமே எல்லாருமே ஒன்னா தானே கடவுள் நேரத்தில் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? சிந்தனை போக்கு மாறிவிட்டது. ஒரே கடவுளை நீ வணங்காத. இப்ப பாருங்க, கடவுள் எப்படி ஒன்றிணைக்கிறாருங்கிறத பாருங்க. இப்ப கடவுள் எப்படி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வேத அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. யோவான் 17 ஆண்டவர் சொல்ல, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எபேசியர்களது நிருபத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த படிப்பனை என்ன தெரியுமா? எபேசியர்களது நிருபத்துல மறுபடியும் சொல்றாரு, ஒரே கடவுள் தான் அப்படிங்கிறாரு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. எல்லாரும் நம்ம எப்படி இருக்கோம்? வேசிய நிறுவத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிக முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்னஸ், ஏன் ஒருமை ஒருமைக்கு ஒரே கடவுள் தான், அந்த ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு போயிரும், ஒரு சிந்தனை இல்லாம போயிரும், அங்க அந்த ஒற்றுமை இல்லாம போயிரும். இன்னைக்கு ஒற்றுமை சீர்குலைஞ்சிருச்சு, வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டுருச்சு. கொள்கையை மீறும் பொழுது விக்கிரக ஆராதனை வந்துச்சு, பல தெய்வ வணக்கம் வந்துச்சு, பல தெய்வ வணக்கம்லாம் வந்து இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, நாட்டிலையும் சரி, சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. என்னங்க செய்யறது, என்ன செய்ய முடியும், இது எப்படி இங்க சரி பண்றது? How we can solve this? எப்படி செய்யறது? எபேசியர்ல திருப்பி வாங்க, எபேசியர் வாங்க, இரண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு அற்புதமான விஷயம், அந்த க்ளோசிங் பாயிண்ட் அவர் சொல்றாரு. எபேசியர் இரண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு, 12 வாங்க, 12 பாருங்க எப்படி அந்த ஒருமை எப்படி ஒற்றுமைப்படுத்துறது, எல்லாரும் எப்படி ஒன்னா இருக்கிறதுங்கிற சொல்றாரு. 11 சொல்றாரு, ஆணபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது, அழகுணி, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி சமயமா இருக்குமா? கிறிஸ்துனால. முன்னே எப்படி இருந்தோம், இப்படி பிரிஞ்சிருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், எப்படி எப்படின்னு சொல்றாரு, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாகி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுசுவர், பகை ஆகிய அந்த சொல்றாரு, பகையாகிய பிரிவினை, அதான் பெரிய பிரச்சனை. பிரிவினை குடும்பத்துல, பிரிவினை சபையில, பிரிவினை சமூகத்துல, பிரிவினை. இந்த பிரிவினையை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் கிறிஸ்துங்க, இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நீர் ஒரே கடவுள், நீர் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே கடவுள், நீ உம்மை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவர் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு, பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாயும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். எப்படி சமாதானம் பண்ணாரா? ரெண்டு பேரையும் உண்டாக்கிட்டாரு, யூதனையும் புரஜாதியானையும் உண்டாக்கிட்டாரு. எப்படி? நான் இயேசு கிறிஸ்து மூலமா, இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில வந்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் ஒண்ணுன்ட்டாரு. யூதனும் புரஜாதியும் பிரிஞ்சு கிடந்தான், பிரிஞ்சவன் ஒன்னாயிட்டான் இயேசுனால. இன்னைக்கு இயேசு பேரை சொல்லி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கலாம். இது கிறிஸ்தவமா? இது ஆராதனையா? அந்த இடத்துல கடவுள் இருப்பாரா? நிச்சயமா ஒரு நாளும் ஜாதி பாக்குற எந்த கிறிஸ்தவனும் பரலோகத்துக்கு போக முடியாது, ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அப்படி படைக்கல, அப்படி படைச்சிருந்தா நம்ம சொல்றது சரி. வேதம் அப்படி சொல்லலையே, இருதரத்தாரையும் ஒன்னாக்கி இருக்கேங்கிறாரு, எல்லாரையும் ஒண்ணுங்கிறாரு, எல்லாரையும் நான் ஒண்ணும் இல்லை, நான் பிரிவினங்கிற. இன்னைக்கு நாடும் அப்படிதான் குட்டிச்சவராகி போச்சு, நாடையும் பிரிச்சுட்டீங்க, சபையும் பிரிச்சுட்டீங்க, குடும்பமும் பிரிஞ்சு போச்சு. எங்க சமாதானம் வரும்? என்னங்க சமாதானத்துக்கு என்னங்க வழி? வழி இருக்கு, ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா வழி? எல்லாத்தையும் மறந்து பழசகின்றாத. ஒற்றுமைக்கு வழி என்ன தெரியுமா? ஏசு கிறிஸ்து மன்னிச்சது போல, இனி உன்னுடைய பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், இனி உன்னுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டேன், உன்னுடைய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நான் நிக்கிட்டேன். கிண்டி பாப்ப சொல்றியானே, நீ என்ன செஞ்ச ஆரம்பத்தில், நீ பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டா? ஆண்டவர் கேட்டார்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒருத்தன் உட்கார முடியுமா? ஒருத்தன் உட்கார முடியுமா? ஒருத்தன் கூட உட்கார முடியாது, நாரி போயிடுவோம். நீ நாட்டத்தை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில, உன் அசிங்கத்தை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க, உன்னுடைய அசிங்கம் உன்னோட ஒளியிட்டும். ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் அதை நினைக்கல, உன் பாவத்தை நீ நான் நினைக்கிறதில்லை, உன் பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டேன். உன் வாழ்க்கையில ஒற்றுமை வேணுமா? வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? பின்னால போட்டு அதை நினைக்காத, அதை நினைச்ச நீ நிம்மதியா இருக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், பழசை நீ நினைச்ச உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ நிம்மதியா இருக்க முடியாது. நீ சந்தோஷமா சமாதானமா இருக்கணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னாடைகளை நோக்கி, பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து, 2 Corinthians 5:17 சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிதாயிருக்கா இல்லையா கேள்வி அதுதான். வாட் இஸ் கம்யூனியன்? எதுக்கு இங்க திருவருந்துக்கு நான் உள்ளுக்குள்ள வரேன்? உண்மையானுமே பழச்சு ஒளிஞ்சிச்சா?
புதுசு இருக்கா? பழச நினைச்சுக்கிட்டே இருக்கியே, பழசு பழசு பழசுன்னு சொல்லி பழசுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கியே. Are you saved? பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே தேவனை நீ வணங்காதுதான். அந்த ஒருவருக்கு நீ உண்மையா இல்லாததான். ஒரு மனைவிக்கு உண்மையா இருக்க முடியல, ஒரு தேசத்துக்கு உண்மையா இருக்க முடியல, ஒரு திருச்சபைக்கு உண்மையா இருக்க முடியல. Reason is this. Believe in one God. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறோம். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தத்தினால தோன்று பண்ணார். ஜாதி கிடையாது. அந்த ஒரே தேவன் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஏற்படுத்தினார். அவளுக்கு உண்மையா இருக்கணும், அவனுக்கு உண்மையா இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். மாற்று கருத்தை கிடையாது. இன்னைக்கு பிரிவினை 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 எல்லா இடத்துலயும் பிரிவினை. கிறிஸ்து எல்லாவற்றையும் உடைச்சு போட்டார். கிறிஸ்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினார். கிறிஸ்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். இன்னைக்கு ஆனா நம்ம ஒன்றா இல்லையே? ஏன் நீ ஒன்றா இல்ல? கேள்வி கேளு. நான் ஏன் ஒன்றா இல்ல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, எல்லாருக்கூடிய சண்டை? ஏன் தெரியுமா? ஒரே கடவுளை நீ வணங்காது. திரும்ப சொல்ற, ஒரே கடவுளுக்கு உண்மையா இல்லாதது, ஒரே கடவுளை நீ மதிக்காதது, ஒரே கடவுளை அன்பு கோராதது, ஒன்ன போல நீ பிறனை நேசிக்காதது. தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். என்னைக்கு நீ ஒரே தேவனை வணங்குறியோ, என்னைக்கு ஒரே தேவனிடத்தில் நீ வர்றியோ, அந்த ஒரு தேவன் தான் படைச்சவன் நீ விசுவாசிக்கிறோ, அவர் தான் என்னை ஆளுகிறவன் என்று விசுவாசிக்கிறியோ, அவர் தான் என்னை பராமரிக்கிறவன் என்று விசுவாசிக்கிறியோ, அவர் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறியோ, அன்னைக்கு உன் வாழ்க்கையில பூரண சமாதானம், பூரண விடுதலை, பூரண மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்துக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. திருவந்து